الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله ويعلمكم الله صدق الله العظيم அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வெளியில் இருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, மனிதர்கள் பாவம் செய்வதற்கென்றே இன்றைய உலகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய கண்களினாலும் காதுகளினாலும் ஏதாவது ஒன்றை பேச முற்பட்டாலும் அதுவும் இறுதியில் பாவத்திலே சென்று முடியக்கூடிய அளவு உலகத்தினுடைய முழு நடவடிக்கைகளும் ஒவ்வொரு முயற்சியினுடைய முடிவும் பாவமாகவே இருப்பதை நாம் காண்கின்றோம். இப்படியான காலகட்டத்தில் ஒரு மனிதன் மூமினாக வாழ்வதென்பது ஒரு பக்கம் இருக்க, ஒரு முஸ்லிமாவாக வாழ்வதென்பது கூட சிரமமாக இருக்கின்றது. ஒரு மூமினாக வாழ்வதென்பது அதொரு பக்கம் இருக்க, ஒரு முஸ்லிமாக வாழ்வதென்பது கூட கஷ்டமாக இருக்கின்றது. அவனுக்கு எல்லா திசைகளிலும் இருந்து, அவன் ஒரு முஸ்லிம் என்பதனால் அவன் பல திசைகளினால் பல அமைப்புகளில் அவன் தாக்கப்படுகின்றான். அவனுடைய தீனை விட்டுவிட்டு எங்கேனும் ஒரு காட்டு பகுதிக்கு அல்லது மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு பகுதிக்கு சென்று விடுவோமா என்று கருதக்கூடிய அளவு, அல்லது எல்லோரும் செய்வதைப் போல நாமும் இந்த பாவத்திலும் இந்த ஹராத்திலும் இந்த பிழையான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டால்தான் மனிதன் நாலு பேர் நம்மை மதிப்பான் அல்லது ஊரை விட்டு நம்மை விரட்டி விடுவான் என்று ஒரு முடிவெடுக்க கூடிய ஒரு நிலைமையில் இன்று முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள் கொடைதான், அருள் கிருபைதான். பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்தவர்களுக்கு தெரியும், ஏனைய நாடுகளில் ஒரு முஸ்லிமுக்கு தீனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பகிரங்கமாக பேசுவதற்கோ எடுத்து செல்வதற்கோ சில நாடுகளில் முஸ்லிம் நாடுகளாக இருந்தும் கூட அவர்களுக்கு பகிரங்கமாக அனுமதி கிடையாது. உதாரணத்துக்கு, அண்மையில் அல்லாஹ்வுடைய உதவியினால் நமது நாட்டுக்கு அருகே வானில் இருக்கக்கூடிய மாலைதீவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. சுருக்கமாக மார்க்க அறிவு அந்த மக்களிடத்தில் எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு பள்ளியில் கடமை புரியும் ஒரு ஹதீபுக்கு, ஒரு இமாமுக்கு அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் ஒரு தொழுகைக்கு பின்னால் மார்க்க உபசன்னியாகம் செய்ய முடியாது. அவர் அரசாங்கத்தில் இருந்து இஸ்லாமிக் கல்ச்சரல் மினிஸ்ட்ரியில இருந்து, அந்த ஊருடைய டிஎஸ்ல இருந்து, அந்த ஐலண்டுடைய ஜிஎஸ் வரைக்கும் அவர் அனுமதி எடுத்திருக்க வேண்டும் ஒரு மார்க்க விடயத்தை பேசுவதாக இருந்தார். இந்த வகையில் பார்க்கும்போது இலங்கையில் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாம் சுக்ர் செய்ய வேண்டும். தீனுக்கு மாற்றமாக நமது பிரதேச மக்களை, இன்று முஸ்லிம்களை பல வழிகளிலும் திசை திருப்புவதற்கு பல மணித்தியாலங்கள், பல கோடி ரூபாக்கள், பல பாரிய முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில்
நானும் தீனோடு வாழ்ந்து என்னுடைய மஹல்லாவாசிகள், என்னுடைய ஊர் மக்கள், என்னுடைய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் தீனுடைய ஒரு முதாக்கரா, தீனை பற்றி ஒருவருக்கொருவர் தங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, தீனுடைய விடயங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, என்னென்ன விடயங்கள் ஏவப்பட்டிருக்கின்றனவோ அந்த விடயங்கள் வெறுமனையே ஹொத்துபா பிரசங்கங்களில் மட்டுமில்லாமல் மக்களுடைய காலடிக்கு அந்த விடயங்கள் கொண்டு போய் சொல்லப்பட வேண்டும். மனிதர்கள் ஆண்களோ பெண்களோ அதற்காக அன்பான முறையில் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த விடயங்கள் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். அவர்கள் எந்த பாவமான காரியங்களை, எது ஷரியத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அவை பற்றிய பூரண அறிவின்மையின் காரணமாக, அறிவு இல்லாதன் காரணமாக அதனை மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு அமலாக கருதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற உணர்வும் ஆசை ஆர்வம் தேட்டம் சில வாலிபர்களுக்கும் சில சகோதரர்களுக்கும் உண்டாகி அதன் மூலமாக பலர் பிரயோஜனம் அடைந்து அந்த பிரயோஜனத்தின் மூலமாக இவர்கள் நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இந்த ஊரில் மட்டுமல்ல பல ஊர்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யோம். இந்த அடிப்படையில் சில காலங்களுக்கு முன்னால் இந்த பிரதேசத்தில் உங்களுடைய மஹல்லாவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு, தீனுடைய விடயங்கள் மக்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக எம்மையும் நாடி வந்தார்கள். அவர்களுடைய வேண்டுதல், இது தீனுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு ஹிதுமத் என்ற காரணத்தினால் இன்று ஒரு பொதுப்படையான ஒரு தலைப்பின் கீழ் உங்களுக்கு பல விடயங்களை சொல்லலாம் என்று நாம் சில விடயங்களை தொகுத்தெடுத்திருக்கின்றோம். என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த குறிப்புகள், அது இங்கே உள்ள இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய இடத்தில் கொடுத்திருக்கின்றேன். அவர்கள் இந்த நிகழ்ச்சி முடிய உங்களுக்கு அல்லது நாளைக்கு அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தருவார்கள். இதனை வெறுமனையே ஒரு பயானாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படியாக ஒன்று சிரமப்பட்டு கோர்த்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை வெறுமனே நான் வாசித்து முடிப்பது நீங்கள் கேட்டுவிட்டு போவதென்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதில் இரண்டு விடயங்கள் முக்கியமாக நடைபெற வேண்டும். ஒன்று, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நீங்கள் இதனை உங்களுடைய கைகளில் வைத்துக் கொண்டு கிரகிக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டனவோ இவைகள் நம்முடைய வீடுகளில் கட்டாயமாக முதாக்கரா செய்யப்பட வேண்டும். இது ஆக முக்கியம். சிலர் இங்கே சமூகம் அளித்திருப்பார்கள், பலர் சமூகம் அளிக்க முடியாமல் இருப்பார்கள். வீடுகளில் நாம் இது கட்டாயம் முதாக்கரா செய்ய வேண்டிய விஷயம். இது சம்பந்தமாக நம்மால் சொல்லப்படாத விடயங்கள் இன்னும் இருக்கலாம், இருக்கும். இவைகளை நீங்கள் நம்பிக்கை என்று கருதக்கூடிய ஆலமாக்களிடத்தில் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளணும். ஒவ்வொன்றையும் பேசுவதற்கு ஒவ்வொரு நாள் வேணும். ஆனால் அப்படி பேச முடியாது. என்னுடைய இந்த ஹேண்ட்பில் இதனுடைய தலைப்பு, இது ஏற்கனவே அக்கரைப்பத்தில் நாங்கள் வயது வந்த பெண்களுக்கு 2 வருடங்கள் ஒரு சிலபஸ் போட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 6 பாடங்கள் கொண்ட ஒரு சிலபஸை அமைத்து, 6 பாடங்கள் ஹதீஸ், ஃபிக்ஹ், தஃப்ஸீர், தஜ்வீத், வரலாறு, ஒழுக்கம், இவ்வாறு ஆறு பாடங்களை கொண்ட ஒரு சிலபஸை அமைத்து அவர்களுக்கு இரண்டு வருடங்களிலும் நான்கு பரீட்சைகள் வைத்து அதற்குரிய பெறுபேறு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தோம். அந்த நிகழ்ச்சியில் ஒன்றுதான் இங்கே கோர்வை செய்யப்பட்டிருக்கும் விடயம். அதனால் அதனுடைய தலைப்பு போடப்பட்டிருக்கின்றது, ஒரு முஸ்லிமான பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்ள வேண்டிய 70 விடயங்கள். 70 இல்லை, 7000 இருக்கின்றன. 70 இல்லை, 7000 இருக்குது, அதையும் விட கூட இருக்கின்றது. முஸ்லிமான பெண்கள் என்பதனால் இது முஸ்லிமான ஆண்களுக்கு தேவையற்ற ஒன்று அல்ல, இது கட்டாயம் ஆண்களுக்கும் தேவையான விடயம். இதில் பல விடயங்கள் கணவனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மனைவிக்கு செய்ய முடியாது, தந்தையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாது, சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு செய்ய முடியாது. ஆகையினால் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுப்படையான விடயங்கள். அதனை முக்கியமான 8 தலைப்பின் கீழ் நான் பிரித்திருக்கின்றேன். 8 முக்கியமான தலைப்புகள். முதலாவது தலைப்பு நம்முடைய அகைதாவோடு சம்பந்தப்பட்டவைகள், நம்முடைய அகைதாவில் நாம் விடக்கூடிய பிழைகள், அதனை நாம் எவ்வாறு சரி செய்வது. இரண்டாவது இஸ்லாமிய கடமைகளை நாம் எவ்வாறு பால்படுத்துகின்றோம், அதனை நாம் எவ்வாறு பூர்த்தியாக செய்யலாம் என்பது. மூன்றாவது ஆடை அலங்காரங்களில் நாம் இஸ்லாமிய வரம்புகளை எவ்வாறு மீறுகின்றோம். அடுத்தது வீட்டு நடவடிக்கைகள், கணவன் மனைவி உறவு முறை. ஐந்தாவது சந்தோஷம், கொண்டாட்டங்கள், இதனை நாம் எவ்வாறு இஸ்லாமிய ஷரியத்தினுடைய பார்வையில் இதனை நாம் எவ்வாறு கொண்டாடுகின்றோம் என்பதை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கின்றது. ஆறாவது விடயம் நம்முடைய பிரயாணம், அதே போன்று அந்நியவர்களுடன் கலந்திருத்தல் போன்ற விடயங்கள். ஏழாவது ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ தொழிலுக்கு வேலைக்கு செல்வதாக இருந்தால் அவர்கள் எவ்வாறு செல்ல வேண்டும், எவ்வாறு அந்த தொழிலை அவர்கள் கவனிக்க வேண்டும். எட்டாவது பொது விடயங்கள். இப்படி மொத்தமாக 70 விடயங்களை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது நம்முடைய அகீதா. அகீதா என்று சொல்லுவது நம்முடைய கோட்பாடு, இஸ்லாமிய கோட்பாடு, நம்முடைய ஷரியா, நம்முடைய ஷரியத். நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் நமக்கு தெரியும். ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. இது நாம் ஈமான் கொண்ட விடயங்கள். இதே போல இஸ்லாமிய கடமைகள் நமக்கு தெரியும். நம்முடைய அகீதாவுல நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முதலாவது இந்த கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இந்த கலிமாவுக்கு நாம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், சின்ன பிள்ளையிலிருந்து மதரசாவில் இருந்து நாம சொல்லக்கூடிய கருத்து என்ன, வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நான் படித்த கருத்தும் நீங்க படித்திருக்கிற கருத்தும் அதுதான், வேற கருத்தொன்றும் இல்லை. ஆனால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வசனத்துக்குள்ளே மூன்று விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. இந்த மூன்று விடயங்களில் நாம் ஏதாவது ஒன்றில் குறைபாடு செய்து விடுவோமே ஆனால் அந்த லா இலாஹா இல்லல்லா என்பதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக ஆகிவிடுவோம். நம்மில் பலர் லா இலாஹா இல்லல்லா என்பதை தெளிவாக மொழிவார்கள். இன்னும் சிலர் அதனுடைய கருத்தை அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை பற்றிய அறிவின்மையின் காரணமாக பல தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதற்குள்ளே மூன்று விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது விடயம், அல்லாஹ் அவன்தான் நம்முடைய ரப்பு. ருபூபியத் என்று சொல்லக்கூடிய, ருபூபியத் என்றால் ஆக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் முடியும். அவன் ஹாலிக், படைக்கக்கூடியவன். அவன் நாடியவர்களை மரணிக்க செய்வான், நாடியவர்களை உயிர்ப்பிப்பான். அவன் ஒன்றை படைக்க வேண்டும் என்று நாடினால், குன் என்று சொன்னால் அது அப்படியே ஆகிவிடும். இந்த உலகத்தில் முழு உலகமே சேர்ந்தாலும் ஒரு கொசு என்ன, ஒரு கொசுவினுடைய இறக்கையை கூட படைக்க முடியாது. படைப்பதற்கு அவன் மட்டும்தான் தகுதி உள்ளவன், வேறு யாராலும் படைக்க முடியாது. சேர்க்கை முறையில் யாருக்கும் எதையும் படைக்க முடியாது. உள்ள ஒன்றை உருவாக்கலாம், படைக்க முடியாது. ஆகவே ரப்பு அவன்தான். இரண்டாவது அந்த கலிமாவுக்குள்ளே இருக்கின்றது உலூஹியத். உலூஹியத் என்பது இலாஹ் என்ற சொல்லில் வந்திருக்கின்றது. வணங்கப்படுவதற்கும் அழைக்கப்படுவதற்கும் உதவி தேடப்படுவதற்கும் அவனன்று வேறு யாரும் தகுதியாக இது வர முடியாது. வணங்கப்படுபவன் அவன் மட்டும்தான். சிரம் பணிவதாக இருந்தால் அவனுக்கு மட்டும்தான் சிரம் பணிய வேண்டும். ஆபத்திலோ சந்தோஷத்திலோ துக்கத்திலோ இன்பத்திலோ அழைக்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவன் அவன் மட்டும்தான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை விட்டுவிட்டு எந்த நபியையும் அழைக்க முடியாது, எந்த ரசூலையும் அழைக்க முடியாது, எந்த அல்லாஹ்வுடைய நேசர்களையும் அழைக்க முடியாது. அழைக்கப்படுவதற்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான். உதவி தேடப்படுவதற்கு தகுதியானவனும் அவன் மட்டும்தான். முழு உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடிவிட்டார்களே ஆனால் அல்லாஹ் உனக்கு அந்த நன்மையை தருவதற்கு நாடவில்லை என்றால் இவர்கள் யாராலும் உனக்கு நன்மை செய்ய முடியாது. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு கஷ்டத்தை விளைவிக்க நாடுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் அப்படி நாடவில்லை என்றால் இவர்களால் உனக்கு ஒரு துரும்பு கஷ்டமும் விளைவிக்க முடியாது. ஆகவே உதவி தேடப்படுவதற்கு அல்லாஹ் தான் தகுதியானவன். இந்த உலூஹியத் உள்ளே இருக்கின்றது. மூன்றாவது விடயம், அல்லாஹு தஆலா தன்னை பற்றி எவ்வாறு வர்ணித்திருக்கின்றானோ அவனுடைய சிஃபாத்துகள். நம்மிடத்தில் பெருக்கிறது அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள். இது ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அவனுடைய அவனை பற்றி வர்ணித்தவைகள். அந்த ஒவ்வொரு சிஃபாத்தும் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். அதில் இரண்டு சிஃபாத்துகள் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது அல்லாமல் வேறு யாருக்கும் அந்த சிஃபத்தும் கொடுக்கப்படவில்லை. அது அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். நோயை கொடுப்பவன் அல்லாஹ், குணப்படுத்துபவன் அல்லாஹ், ரிஸ்க் தருபவன் அல்லாஹ், அந்த ரிஸ்கை நெருக்கடியாக்குபவன் அல்லாஹ், ஒருவனை பாதுகாப்பது அல்லாஹ், ஒருவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பது அல்லாஹ். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நடைபெறக்கூடிய ஒரு விடயம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. எனக்கு இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், நன்மை தீமை, சந்தோஷம் துக்கம், ஆபத்து என்ன நிகழ்வாக இருந்தாலும் என் ரப்புக்கு தெரியாமல் நடக்க மாட்டாது, என் ரப்புடைய உத்தரவு இல்லாமல் நடக்க மாட்டாது, என்னுடைய ரப்புடைய ஏற்பாடு இல்லாமல் நடக்க மாட்டாது. அவனுடைய முடிவில் எது இருந்ததோ அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அவன் அல்லாத இன்னம் ஒருவரின் மூலமாக அதனை மூடி மறைக்க முடியாது, அதனை இல்லாமல் ஆக்க முடியாது. அந்த சக்தி யாருக்கும் கிடையாது, அந்த சக்தி யாருக்கும் கிடையாது, அல்லாஹ் கொடுக்கல. இதுல நாங்க உறுதியாக இருக்கோம். இதுல உறுதியாக இருந்தோமே ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படி இல்லண்டா லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் மொழிந்திருக்கின்றோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வரிசையில் முதலாவதாக விடயம், இன்று பொதுவாக நாம் தவிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விடயம், இன்று நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், ஒரு நோய் ஏற்பட்டு விட்டா, ஒரு துன்பம் ஏற்பட்டுட்டா, ஒரு மௌத்து ஏற்பட்டுட்டா, அல்லது ஒரு விபத்து ஏற்பட்டுட்டு சொன்னால், நாம் இத்தனைக்கும் காரணம் அல்லாஹ் என்பதை ஏதோ வெளிப்படையாக வாயால சொன்னாலும் கூட, இத்தனை நிகழ்வுகளுக்கு நாம் இன்னமொன்றை காரணமாக தேடுகின்றோம், இன்னமொன்றை காரணமாக தேடுகின்றோம். பிள்ளைக்கு காய்ச்சல், பிள்ளைக்கு காய்ச்சல், அல்லாஹ் காய்ச்சல் அனுப்பியிருக்கின்றான் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ளுவோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒருவர் விபத்துக்குள்ளாக இருக்கின்றார், எப்படி அவர் விபத்துக்குள்ளானார்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதோட கதை முடிஞ்சு, ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விவசாயம் நஷ்டத்துல போய்விட்டது, எப்படி நஷ்டமாகி விட்டது? அது போட்ட பசல கூடாது, அது விதைச்ச நெல்லு கூடாது, அடிச்ச எண்ணெய் கூடாது, வெள்ளாமக்காரர் நல்லா பார்க்கல, அல்லது வெட்டின மிஷின் சரியா வெட்டல, காரணம் கற்பிக்கின்றோம். ஏற்கனவே சொல்லும் போது சொல்லுகின்றோம், அல்லாஹ்தான் எல்லாவற்றையும் செய்கின்றான் என்று. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது அதற்கு நாம் காரணம் தேடுகின்றோம். அந்த காரணங்களில் ஆக எல்லோரும் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு, எல்லோருக்கும் பிடித்திருக்கக்கூடிய ஒரு காரணிதான், ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால், ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் அந்த நோய்க்கு நாம் எல்லோரும் வைத்தியம் செய்வோம். நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய டாக்டர்ல இருந்து பெரும்பெரும் டாக்டர் வரைக்கும் நாம் சென்றுடுவோம். ஆனால் நோய் தீரல்ல, நோய் நிக்கல்ல. இப்ப நோய் நிக்கல்ல என்று சொன்னால் அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நீங்க இவருக்கு எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் இந்த நோய் குணமாக மாட்டாது, நீங்க எவ்வளவுதான் ஆபரேஷன் செஞ்சாலும் இவருக்கு இந்த நோய் குணமாக மாட்டாது. ஏனென்றால் இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது, இவருக்கு செய்வினை செய்யப்பட்டிருக்கின்றது, இவருக்கு யாரோ மட வச்சிருக்கின்றார்கள், இவருக்கு யாரோ பே ஊதி இருக்கின்றது என்று சொல்லப்பட்டால் அதுக்கு பின்னால எந்த குளிசையும் செமிக்காது, எந்த டாக்டர் பார்த்தும் அந்த நோய் குணமாக மாட்டாது என்றால் இவர் ஏற்றுக்கொண்டுட்டார். இவர் ஏற்றுக்கொண்டார், எனக்கு இவருடைய செய்வினையின் காரணமாக, இவருடைய சூனியத்தின் காரணமாக, இவருடைய குறியின் காரணமாக, இவரை ஷைத்தான ஜின்னை ஏவி விட்டதின் காரணத்தினால்தான் எனக்கு இந்த நோய் வந்திருக்கின்றது என்று முடிவெடுத்தால் அவர் நாசமாகிடுவார். அதுக்கு பின்னால் அந்த வருத்தம் லேசாக மாட்டாது. இப்பதான் சொன்னோம், நோயை தருபவன் யார்? அல்லாஹ். நோயை குணப்படுத்துறது யார்? அல்லாஹ் தான். எந்த ஜின்னுக்கோ, எந்த ஒரு தனி மனிதருக்கோ யாருக்கும் நோய் கொடுக்க முடியாது, யாருக்கும் நோய் கொடுக்க முடியாது. சூனியம் மார்க்கத்தில் உள்ள ஒரு விடயம், சூனியம் மார்க்கத்தில் உள்ள ஒரு விடயம். சிலர் சூனியம் செய்வார்கள், எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சூனியம் செய்யப்பட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூனியத்துக்கு பின்னால தனக்கு ஏற்பட்ட தாங்கொணாத நோய்க்கு எனக்கு சூனியம் செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லவில்லை. அவங்க சொல்லல, எனக்கு செய்யப்பட்ட சூனியத்தின் காரணமாகத்தான் எனக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி நபியே நீங்க இதை ஓதுங்கோ என்றதுக்கு பிறகுதான் நபி அவங்களுக்கு தெரிய வந்ததே நமக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா அறிவித்துக் கொடுக்கணும். இந்த உலகத்தில் வேறு யாராலும் அறிவித்துக் கொடுக்க முடியாது. ஏனென்றால் மறைமுகமான அறிவு உலகத்தில் யாருக்கும் கிடையாது. நமக்கு பின்னால என்ன நடக்கின்றது என்பது யாருக்குமே தெரியாது. அந்த அறிவை அல்லாஹு தஆலா யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் அந்த அறிவை கொடுக்கல. என்னுடைய தலைக்கு பின்னால என்ன நடக்குது எனக்கு தெரியாது. இவ்விடத்தில் இருந்து கொண்டு என்னுடைய தலைக்கு பின்னால என்ன நடக்கின்றது என்பது எனக்கு தெரியாவிட்டால், பல மாதங்களுக்கு முன்னால் பல வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய வீட்டில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் காரணமாகத்தான் இவருக்கு நோய் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை ஒரு மனிதரால் எவ்வாறு கூற முடியும், எப்படி கூற முடியும்? அதுவும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒருவரால் எப்படி கூற முடியும்? அதுவும் இந்த பாதைகளில் மக்களத்தில் பிச்சை கேட்டு தெரியக்கூடிய ஒரு சாஸ்திர காரியினால் எவ்வாறு சொல்ல முடியும்? நாம் இன்று அதனை நம்புகின்றோம். சில நேரம் நீங்கள் சொல்லுவீர்கள், சாஸ்திரக்காரி சொன்ன மாதிரி நடந்துட்டதே, சாஸ்திரக்காரி சொன்ன மாதிரி அப்படியே நடந்து விட்டதே. நடக்கும். ஏன் நடக்கும் என்றால், ஹதீஸ்கள் வருகின்றது, மலக்குமார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு ஏற்படக்கூடிய சில விடயங்களை பற்றி தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கும் போது ஷைத்தான் மேல போவான், போய் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருப்பான் என்ன பேசுறாங்கன்னு. அவர்கள் பேசிய விடயங்களில் ஒன்றுதான் இவருக்கு நாளைக்கு ஒரு விபத்து இருக்கின்றது என்ற ஒரு விடயம். அதனை ஷைத்தான் காது கொடுத்து கேட்பான். இவன் காது கொடுத்து கேட்பதை மலக்குகள் கண்டுவிடுவார்கள். அப்ப என்ன செய்வார்கள் மலக்குகள்? இவனுக்கு அந்த எரி கற்களால் எறிவார்கள். சவார கண்டதில வருகின்றது, நாம் வானத்தில் மின்னக்கூடிய இந்த நட்சத்திரங்களை ஷைத்தான்களுக்கு எரிகற்களாக ஆக்கியிருக்கின்றோம். அந்த எரிகற்கள் தான் சில நேரம் நாம பார்ப்போமே இந்த பால் வெள்ளி உழுவுது என்று சொல்லுவோமே, அதுதான் அது. அது அந்த மலக்குகள் ஷைத்தானுக்கு எரியக்கூடியது. அதுல கேட்ட ரெண்டொரு விஷயத்தை கொண்டு வந்து இங்க ஊதிட்டுவான் காதுக்குள்ள, இந்த சாஸ்திரக்காரியுடைய காதுக்குள்ள, இல்லாட்டி பரிசாரிய காதுக்குள்ள, இல்லாட்டி அந்த மூத்த பட காதுக்குள்ள, இல்லாட்டி இந்த வாப்பட காதுக்குள்ள ஊதிட்டுவான். ஊதினா வாப்பா என்ன சொல்லுவாரு? சொன்னது நடக்கும். வாப்பா சொன்னத்தால நடந்தது அல்ல, நடக்கிறத வாப்பா சொல்லுவார் என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன? ஒருவர் ஒரு சாஸ்திரக்காரனிடத்திலேயோ அல்லது ஒரு சோதிடரிடத்திலேயோ, ரெண்டும் ஒன்றுதான், அல்லது ஒரு குறிபாக்கக்கூடிய ஒருவரிடத்திலேயோ, அல்லது ஒரு பால் பார்க்கிறது, பால் பார்க்கிறது என்றால் ஒரு பறவையை பார்த்து, ஜாகிரிய காலத்து பழக்கம், அன்னதமும் நம்மளோட வாப்பமாக தான் இருந்துச்சு. எங்கேயாலும் ஒரு பிரயாணம் போகக்குள்ள காகத்தோட கதைப்பார்கள், காகத்திட்ட கதைச்சி நான் பிரயாணம் கொண்டு போறேன்னு எப்படி சரிப்பட்டு வருமான்னு கேட்கும் கேட்பார்கள். காகம் வலது பக்கம் பறந்தா பிரயாணம் ஓகே, இடது பக்கம் பறந்தா என்னையோ கேஸ் பாரம் சிக்கலாகிடும், பிரயாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. இது ஜாகிரிய காலத்து பழக்கம், அது இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் சில பகுதிகளில் இருக்கின்றது. இவை அனைத்தும் ஷிர்கோட சம்பந்தப்பட்டவைகள், பாவத்தோடு சம்பந்தப்பட்டவைகள். நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் இந்த நோய் அல்லாஹ் அந்த நோய் முடிவெடுத்து விட வேண்டியதுதான். அவ்வாறு முடிவெடுத்தால் இந்த குறி பார்க்கிறாக்கள், இந்த சாஸ்திரம் பார்க்கிறாக்கள், இந்த பரிசாரிமார், இந்த அவங்க இவங்களுக்கெல்லாம் செலவழிக்கிற அவ்வளவு காசும் மிச்சம், அவ்வளவு காசும் மிச்சம். இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு சோதிடரை சாஸ்திரக்காரரை அவளிடத்தில் சென்று அவர் சொல்லுவதை உண்மைப்படுத்துவாரோ அவருடைய 40 நாட்களுடைய தொழுகை அப்படியே இல்லாமல் போகிறது. இன்னும் ஒரு ரிவாயத்தில் 40 வருஷத்தினுடைய அமல்கள் இல்லாம போயிடும். அப்ப அது உண்மையா ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லணும்? ஆகவே நாம் தவிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விடயம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் என்ன சிரமம் ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது, இன்னும் ஒருவரால் செய்ய முடியாது. ஆகவே இந்த சூனியம், இந்த சாஸ்திரம், இந்த அடமட, இந்த குறிபாக்குறது, அது இது எல்லாமே ஷரியத்துக்கு அப்பாற்பட்டது, தவிந்து கொள்ள வேண்டிய விடயம். இரண்டாவது விஷயம், இப்ப இன்றைக்கு கபரை தரிசித்தல் என்ற ஒரு விடயம் வருகின்றது. முதலாவது நாம விளங்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கபரை தரிசிப்பதை உங்களுக்கு விளக்கினேன், ஆனால் பிறகு நான் அதை அனுமதி வழங்கி இருக்கின்றேன். ஆரம்பத்தில் கபரை தரிசிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், பிறகு அதற்கு அனுமதி கொடுத்தார்கள். கபரை தரிசித்தல் என்றால் என்ன என்ற கருத்தை வழங்கிக் கொண்டா போதும். கபரை தரிசித்தல் என்றால் என்ன? ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அது நம்மளுடைய சொந்தக்காரராக இருக்கட்டும், சொந்தம் இல்லாதவராக இருக்கட்டும், அவருடைய கபரை நாம் பார்க்க செல்வதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? நாளை நானும் இதே இடத்துக்கு வருவேன் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவதுதான். அதுதான் முதலாவது நீயத். நாளைக்கு நானும் மௌத்தாகிடுவேன், இதே இடத்துக்கு வருவேன், அவங்களைப் போல தனிய தூங்குவேன், என்னுடைய கபர் எப்படி அமையும் என்று எனக்கு தெரியாது. நீங்க இருட்டறைக்குள்ள தூங்குகிறீர்கள், அது உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக இருக்கின்றதா அல்லது நரகத்தினுடைய படுகொலியாக இருக்கின்றதா என்பதை வெளியில் இருக்கக்கூடிய எங்களால் அறிய முடியாது. உங்களுக்கு அங்கே என்ன கேள்வி எனக்கு கேட்கப்படுகின்றது, உங்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற விடயம் எங்களுக்கு தெரியாது. நாளை நானும் இங்கே வர இருக்கின்றேன், அதற்கு நானும் தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதை அந்த கபரை நாம் பார்க்கும் போது அது நமக்கு அந்த அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் பிரதானமான நோக்கம். இரண்டாவது நோக்கம், ஒருவர் ஒரு முஸ்லிம் மரணித்திருந்தால் இவர் அந்த இடத்துக்கு சென்று அந்த முஸ்லிமுடைய பாவ மன்னிப்புக்காக துவா கேட்கின்றார். யாருக்கு துவா கேட்கின்றார்? உள்ளுக்கு இருக்கிற ஆளுக்கு துவா கேட்கின்றார். இது ரெண்டுக்கும் பேர் தான் தரிசித்தல். இது அல்லாத மற்ற ஒன்றுக்கும் தரிசித்தல் என்று சொல்ல முடியாது. ஷரியத்தில் இதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. எதுக்கு? நான் சொன்ன ரெண்டு விஷயத்துக்கும் அனுமதி இருக்கின்றது. உங்களுக்கு மௌத்துடைய ஞாபகம் வருவதற்காக வேண்டி நீங்கள் ஜனாசாக்களோடு கலந்து கொள்ளுங்கள், அடிக்கடி கபிரிஸ்தான் சென்று வாருங்கள், அங்க போய் அந்த கபரை இது என்னுடைய கபர் என்று சிந்தியுங்கள், முதலாவது. இரண்டாவதாக, கபரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக துவா கேளுங்கள், துவா செய்யுங்கள், அதோட முடிஞ்சு தரிசித்தல். இந்த இரண்டு விடயங்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. யாருக்கு? ஆண்களுக்கு மட்டும்தான். பெண்களுக்கு இதுவும் செய்ய முடியாது, பெண்களுக்கு இதுவும் செய்ய முடியாது. பெண்களுக்கு கபரை தரிசித்தல் என்ற வாடையே கிடையாது, அங்க போகவே இயலாது. ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது இந்த ரெண்டும் தான், பெண்களுக்கு போகவே இயலாது. ஒரு இடத்தில் ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார், அந்த இடத்திற்கு சமைத்து சாப்பிடுவதற்காக வேண்டி செல்கிறார்கள். அந்த இடத்தில் சமைத்து சாப்பிடுவதற்காக வேண்டி செல்வதென்பது குற்றம் அல்ல. அந்த இடத்தை நீங்கள் ஒரு முக்கியமான இடம் என்று தேர்ந்தெடுத்ததற்குரிய காரணம் என்ன? அதுக்குரிய விடை உங்களுக்கு விடையாக அமையும், நீங்கள் செய்கிற காரியம் சரியா பிழையா என்பது. நான் என்னுடைய தோட்டத்துக்கு சாப்பாட்டுக்கு போறேன், என்னோட தோட்டத்துக்கு சாப்பாட்டுக்கு போறேன், அது என்ன தோட்டம், நான் போவேன். நீங்க அந்த இடத்தை தெரிவு செய்ததற்குரிய காரணம் என்ன? விடை மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விடை உனக்கு தெரியும். அந்த விடையை வைத்து நீ செய்யக்கூடிய காரியம் சரியா பிழையா என்பதை நீயே முடிவெடுத்துக் கொள். அதே இடத்துக்கு பெண்களை கூட்டிச் செல்வது முற்றிலும் தடுக்கப்பட்ட விடயம். அங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்களிடத்தில் இருந்து தான் உதவி பெறுவது, தனக்காக ஏதாவது ஒன்றை கேட்பது அவர்களால் செய்ய முடியாது. உள்ளுகிறார்களுக்கு முடியவே முடியாது, அறவே முடியாது. தங்கள வசனம் இல்லை, கேட்பது கூடாது, கேட்பது கூடாது. அவ்வாறு முடியும் என்றிருந்தால் நாம் எல்லோரும் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கலாம். அவ்வாறு முடியும் என்றிருந்தால் சஹாபாக்கள் எல்லாம் யாருக்கிட்ட கேட்டிருப்பார்கள்? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருப்பார்கள். மௌத்தானுடனே கேட்கல, யாரும் கேட்கல, எந்த சஹாபியும். ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு சென்று ரசூலுல்லாஹ்ட்ட உதவி தேடியதாக எந்த கிதாபிலும் கிடையாது. சஹாபாக்கள் செய்யாத ஒன்று நமக்கு முன்மாதிரி இல்லை. ஆகவே கபரை தரிசித்தல் என்றால் என்னென்று விளங்கிக் கொள்ளுங்கள். அனுமதிக்கப்பட்ட விடயம் ட்ரெண்டு, அது பெண்களுக்கும் அனுமதிக்கப்படவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே பெண்கள் எந்த வகையிலும் கபிரிஸ்தான் செல்ல முடியாது. ஒரு மையத்து அடக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு ஒரு பெண் எந்த வகையிலும் செல்ல முடியாது. மூணாவது, முஸ்லிம் அல்லாதவர்களுடன் உள்ள நட்பு, முஸ்லிம் அல்லாதவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்ளுதல். முஸ்லிம் அல்லாதவர்களை நாம் முற்றுமுழுதாக நம்புதல், முஸ்லிம் அல்லாதவர்களை நம்மளுடைய தோழர்களாக ஆக்கிக் கொள்ளுதல், யஹூதி நசாராக்களை நம்முடைய நேசர்களாக ஆக்கிக் கொள்ளுதல். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா, என்னுடைய எதிரிகளை, என்னுடைய உங்களுடைய எதிரிகளை நீங்கள் கூட்டாளிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இங்கே யஹூதி நசாராக்கள் குறிப்பிடப்படுகின்றார்கள். அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்போதும் முஸ்லிம்களுடன் ஒரு வெறுப்பு கண்ணோடு தான் இருப்பார்கள். வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபி அமில்லத்தஹும், நபியே, இந்த யஹூதிகள் நசாராக்கள் நீங்கள் அவர்களை பின்பற்றும் வரைக்கும் அவர்கள் உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். எப்படிடா அறுக்கிறன்னு தான் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப நாங்க என்ன முஸ்லிம் அல்லாதவர்களோடு பகைவர்களாவே நடந்து கொள்வதா? இல்ல, அது கருத்து அல்ல. நீங்கள் அவர்களோடு பகைவர்களாக நடந்து கொள்ள வேண்டாம். அவர்களுடன் நீங்கள் இஸ்லாமிய பண்புகளை காட்டுங்கள். ஆனால் அவர்களை நீங்கள் உங்களுடைய தோழர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய ரகசியமான விடயங்களை அவர்களை வைத்துக் கொண்டு பேச வேண்டாம். உங்களுடைய மஷூராக்களை அவர்களை வைத்து பேச வேண்டாம். ஒரு ஊரினுடைய, ஒரு பிரதேசத்தினுடைய நம்முடைய திட்டங்களை அவர்களை வைத்து பேச வேண்டாம். இன்றைக்கு அப்படி அல்ல. வீட்டை இருக்கக்கூடிய ரகசியம் வீட்டை இருக்கக்கூடிய வாப்பாக்கு தெரியும், ஆனா மேசனுக்கு எல்லாம் தெரியும். வீட்டை இருக்கக்கூடிய சாமான்களுடைய டீடைல்ஸ் வீட்டிருக்கிற வாப்பாவுக்கும் தம்பிக்கும் சகோதரனுக்கும் தெரியாது, வீட்டை வேலை செய்ய வந்த ஓடாவிக்கு தெரியும். ஏன், அந்த அளவுக்கு அவன் விஷயங்களை கலெக்ட் பண்ணிடுவான். அப்படி பேச இயலாது. அவர்கள் நமக்கு பாதகமாக செயல்படுவார்கள். இது விசேஷமாக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் நாம் கண்ணால கண்டு அனுபவித்திருக்கின்றோம். அப்படியா இல்லையா? கண்ணால கண்டு அனுபவித்திருக்கின்றோம். நம்முடைய வீடுகளில் நாம் வயிறார உணவளித்தவர்கள் நமக்கு எதிரிகளாக செயல்பட்டார்கள். நமது நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நம்முடைய சகோதரர்களாக பார்த்தவர்கள் நமக்கு துரோகம் செய்தார்கள், துரோகம் செய்தார்கள். நம்முடைய ரகசியங்கள், நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய உடைமைகள், நம்முடைய மான மரியாதைகள், நம்முடைய பள்ளிவாசல்கள், அதனுடைய சொத்துக்கள் அனைத்தும் நாசமாக்கப்பட்டன என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் நம்பினோம், நமது குணத்தை காட்டினோம், சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டோம், அவர்களுக்கு நம்முடைய உடன் பிறப்புகள் என்று நாம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தோம். இதனால என்ன ஏற்பட்டது? நம்முடைய தலையிலேயே மலம் கழித்தார்கள், நம்முடைய சமூகத்தையே சீர்குலைத்தார்கள், மறந்துவிடக் கூடாது. ஆகவே அவர்களுடன் நாம் சில நேரங்கள்ல ஆபீஸ்ல வேலை செய்ய வேண்டிய கட்டம் உண்டாகும், அல்லது ஒரு கம்பெனியில வேலை செய்கின்றோம், நம்மளோட நான் முஸ்லீமும் இருக்கின்றார்கள் என்றால், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உனக்கு ஓண்ட மார்க்கம் தான், எனக்கு எந்த மார்க்கம் தான், நீங்க வணங்கக்கூடியது நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறத நீங்க வணங்க மாட்டேன், உங்களோட ரிலிஜியனை உங்களோட மார்க்கத்தை நீங்க உங்களோட வச்சுக்கோங்க, என்னுடைய மார்க்கத்தில் நீங்க கை போட வேண்டாம், நம்முடைய மார்க்கத்தில் நாம உறுதியாக இருக்கணும். அவர் ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு அழைத்திருக்கிறார், அல்லது அவருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அழைத்திருக்கின்றார். நம்முடைய முஸ்லிம் இஸ்லாம் என்பது பள்ளியோட மட்டும் இருந்துவிடக் கூடாது, அவருடைய வீட்டில் சமூகமாக இருக்கக்கூடிய 99% நான் முஸ்லீமாக இருக்கின்றார்கள், நீ மட்டும்தான் முஸ்லீம் என்றால் அந்த 99 பேருக்கும் வழங்கணும். ஒரு முஸ்லீம் வந்திருக்கிறார், ஒரு முஸ்லீம் வந்திருக்கின்றார், நீயும் அவர்களுக்கு தோதுவாக பச்சோந்தியாக மாறிவிடக் கூடாது, பச்சோந்தியாக மாறிவிடக் கூடாது. நான் அங்கிருந்த அப்படி உங்களோட இருந்த இப்படி அப்படி அல்ல, நான் ஒரு முஸ்லீம், எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் முஸ்லீம் முஸ்லீம் தான், நான் ஒரு மூமின், அது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அது ஆபீஸ்லியாக இருக்கட்டும், கம்பெனியிலாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய கோட்டைக்குள்ளாக இருக்கட்டும், கோட்டைக்குள்ளாக இருக்கட்டும். இப்ப அப்படி ஒரு கம்பெனியில அப்படி இடத்துல வேலை செய்யற நேரத்தில் சில நேரம் அவர்களுடைய கம்பெனி ரூல்ஸ் ஒன்று இருக்கும், அவர்களுடைய ரூல்ஸ் ஒன்று இருக்கும். எப்படி கம்பெனிக்கு வந்தா நீங்க என்ன செய்யணும், கம்பெனியில ஒரு அவர்களுடைய இந்த அவங்களுடைய கிரீட்டிங், அதாவது சலாம் சொல்ற ஒரு முறை ஒன்று இருக்கும். இப்ப நாங்க பொதுவாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தான் சொல்லுவோம், ஆனா நான் இப்ப வேலை செய்யற ஒரு கம்பெனி ஒரு வேறொரு கம்பெனி, ஒரு நான் முஸ்லீம் கம்பெனி, அங்க மேனேஜருக்கு அல்லது எம்டிக்கு அல்லது சிஇஓக்கு ஏதாவது சலாம் சொல்லணுமா இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல முடியாது, வேறொரு முறையைத்தான் சொல்லலாம் என்று இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கணும், இவர் ஒரு முஸ்லீம், இவர் ஒரு முஸ்லீம், இவருடைய கிரீட்டிங் அப்படி அல்ல. ஒரு யூதி வந்த ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து அவருடைய சலாத்தை சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது இல்ல சலாம், எங்கட சலாம் சொர்க்கத்திலிருந்து வந்த சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் இதுதான் எங்கட சலாம், இது சொர்க்கத்திலிருந்து வந்த சலாம், நாளைக்கு சொர்க்கத்திலையும் இதே சலாம் தான் சொல்லப்படும், நாங்க இதை விட்டு கொடுக்க மாட்டோம், நான் இருக்கக்கூடிய தீன் எங்க இருந்தாலும் என்னுடைய தீன் இதுதான். அப்ப அந்த இடத்துல நாங்கள் நழுவினோமே ஆனால் நிரந்தரமாக நழுவ வேண்டி ஏற்படும், நாம் உறுதியாக இருந்து விடுவோமே ஆனால் அல்லாஹு தஆலா அந்த உறுதியை பாதுகாப்பான், அந்த உறுதியை பாதுகாப்பான். எனக்கு அப்படி சொல்ல இயலாது, நான் ஏதோ உங்களுக்கு கையை காட்டுறேன், அப்படி உங்களை பார்த்து புன்முறுவல் பூக்கின்றேன், சப்ஜெக்ட் முடியுது. அப்படி இல்லாம நேசத்தின் காரணமாக அவர்களுக்கு சலாம் சொல்றோம், இப்ப அப்படி ஒரு பழக்கம் வந்திருக்கின்றது. நம்முடைய வீடு, நம்முடைய தங்கச்சிர வீடு, நம்மள ராத்தட வீடு, ராத்தட மகள்ல வீடு, நானட வீடு, எல்லாத்தையுமே அவரே கட்டி 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 வந்து, யாரு பலமைய கட்டுற மேசன், அவன் கட்டி 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 வந்து இப்ப அவர் வீட்டுக்குள்ள வரும்போது நமக்கு சலாம் சொல்லுகிறார். இது நம்மளோட அவர் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு உடன் பிறப்பு மாதிரி பழகினதன் காரணமாக காலப்போக்கில் நாம் அவருக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாக மாறிட்டோம். அது நடக்குது, இப்ப பல சகோதரர்கள் அங்கால இருக்கக்கூடிய சகோதரர்கள் இப்ப புதுசாக சலாம் சொல்லுகின்றார்கள். ஒரு இஸ்லாம் அல்லாதவர், முஸ்லிம் அல்லாதவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அவருக்கு அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்ல முடியாது. அவருக்கு நாம் செய்ய வேண்டிய துவா, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் தருவானாக, யஹ்திகல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் தருவானாக. அவங்களுக்கு சலாம் செல்ல இயலாது. நாம் தவிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன, அவன் சலாம் சொல்றான் ஏதோ அவனுடைய முட்டாள்தனம், நீ சலாம் செல்ல பேசுகிறார், நீ சலாம் செல்ல பேசுகிறார், அவர் சொல்வார், எல்லா மார்க்கமும் ஒன்றுதான், எம்மதமும் சம்மதம் தான். எம்மதமும் சம்மதம் அது உனக்கு சம்பப்பா, எனக்கு இஸ்லாம் மதம் மட்டும்தான் சம்மதம், எனக்கு அப்படி எல்லா சலாமும் செல்ல இயலாது. ஆகவே அவர்களுடன் நாம் சலாம் சொல்லுதல் அல்லது இஸ்லாமிய வேறு ஏதாவது ஒன்றை நாம் அவர்களுடன் நேசத்தின் காரணமாக விட்டு கொடுத்தல், இது நாம் தவிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அடுத்த விடயம், தனக்கு தேவையான மார்க்க கல்வியை தேடி படிப்பதற்கு முயற்சிக்காமல் இருத்தல். முயற்சி செய்கிறல்ல, மார்க்க கல்வி ஒவ்வொருவருக்கும் ஃபர்ளு. ஒருவர் திருமணம் முடிக்க போகின்றார், அவருக்கு திருமணம் சம்பந்தமான சட்டங்களை படிக்காமல் திருமணம் முடிக்க முடியாது. அவருக்கு திருமணம் சம்பந்தமான விடயங்களை படிப்பது ஃபர்ளு. ஒருவர் வியாபாரம் செய்ய போகிறார், விவசாயம் செய்ய போகிறார், வேறு கொடுக்கல் வாங்கல் செய்ய போகின்றார், அவருக்கு அது சம்பந்தமான விடயங்களை படிப்பது தலபுல் இல்மி ஃபதீலத்துன் ஃபர்லு, படிச்சுத்தான் ஆகணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை பஜாருக்குள்ள வந்தார்கள். ஒரு வியாபாரியை பிடிச்சு கூப்பிட்டாங்க, உனக்கு வியாபார சட்டங்கள் தெரியுமா? தெரியா, முதல் போய் படிச்சுட்டு வா. வியாபார சட்டங்கள் தெரியாம வியாபாரம் செஞ்சா நீ ஹராத்துல மாட்டிடுவாய், ஹராத்துல விழுந்துடுவாய். இன்றைக்கு திருமண சட்டங்கள் தெரியாமல் எத்தனையோ கணவன் மனைவி விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருமண சட்டங்கள் தெரியாமல் எத்தனையோ கணவன் மனைவி விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், எத்தனையோ கணவன் மனைவி விபச்சாரத்தில் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்றார்கள். தன்னுடைய கணவன் ஏதோ ஆத்திரத்தின் காரணமாக முத்தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை வெளியிலே சொன்னால் அது பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிவிடும் என்ற காரணத்தினால் அதை மறைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவியாக வைத்து பிள்ளை பெற்றுக் கொண்டிருக்கின்றான். அடைய விபச்சாரம் அது. நீ முத்தலாக் கொடுத்து விட்டாய், திரும்ப அந்த பெண்ணை நீ ஹலால் ஆக்குவதாக இருந்தால் அதுக்குரிய சட்டம் வேற. அந்த பெண் இதா இருக்கணும், இன்னும் ஒருவர் கல்யாணம் முடிக்கணும், அவர் அந்த பெண்ணோடு ஒரு இரவை பூர்த்தியாக கழிக்கணும், அவர் அந்த மனிதன் அந்த பெண்ணை விரும்பி தலாக் செல்லணும், அதுக்கு அந்த பெண் இதா இருந்தாலுக்கு பொறவுதான், நீ திரும்ப போய் சேரலாம் கல்யாணத்தின் ஊடாக. சும்மா நீ விரும்புற மாதிரி தலாக்கும் விரும்புற மாதிரியும் சேர்க்கிறதுக்கு அது பொம்மை அல்ல, அப்படி செய்ய முடியாது. விபச்சாரம், விபச்சாரம். திருமண சட்டம் தெரியாது, எல்லா சட்டங்களையும் படித்திருக்கின்றார்கள், திருமண சட்டம் தெரியாமல் திருமணம் முடித்திருக்கின்றார்கள். ஒரு பெண்ணுக்கு என்னென்ன விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எந்தெந்த காலங்களில் அந்த பெண்ணை தன்னோடு இணைத்துக் கொள்ளலாம், எந்தெந்த காலங்களில் அந்த பெண்ணோடு சேர முடியாது, அந்த பெண்ணுக்குரிய தனி சட்டங்கள் ஒன்றுமே தெரியாது. ஹஜ்ஜுக்கு போக நாடுகிறோம், ஹஜ்ஜுடைய சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். நோன்பு பிடிக்க போகின்றோம், நோன்புடைய சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். தொழுகையில சூரத்தில் ஃபாத்தியா ஓதுவது ஃபர்லு, ஏனைய சூராக்கள் ஓதுவது ஃபர்லு, குர்ஆனை படிப்பது மட்டும்தான் ஃபர்லு. உலகத்தினுடைய கல்விகளை படிப்பது ஃபர்லு அல்ல, அது ஒரு கல்வியும் அல்ல, அது அதுக்கு ஆகரத்தில் எந்த கூலியும் கிடையாது. இது உலகத்தில் படிக்கும் நமக்கு தேவை, நமக்கு தேவை. ஒரு ஜப் செய்ய, ஒரு ஜப் எடுக்க, ஒரு ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று செய்யறதுக்கு தேவை, அது நோக்கம் அல்ல. இந்த உலகத்தில் அறிவு இல்மு என்று ஒன்று இருக்கும் என்றால் அது குர்ஆனுடைய இல்மு மட்டும்தான், ஹதீசுடைய இல்மு மட்டும்தான். குர்ஆன தஜ்வீத்படி சட்டங்களை விளங்கி அதனுடைய தர்தீல் படி ஓதுறது வரத்திலில் குர்ஆன தர்தீலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன நீங்க தர்தீலாக ஓதுங்க, தர்தீலாக ஓதுங்க. இன்றைக்கு எல்லா துறைகளையும் படிக்கின்றோம், தமிழ் வேணுமா, இங்கிலீஷ் வேணுமா, சிங்களம் வேணுமா, கம்ப்யூட்டர் வேணுமா, இன்டர்நெட் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, எல்லா அறிவையும் கொடுக்கின்றோம். ஆனா அவன் பிள்ளைக்கு இன்னும் குர்ஆனுடைய அறிவை கொடுக்கல. எனக்கு வயசு 45, 55, 65, 75, சூரத்துல் ஃபாத்தியா ஓதும் என்று சொன்னா கண்ணால தண்ணி வருகிறது. ஏன், 75 வயசாயிச்சு, 35 வருஷமாக தொழுகிறேன், 45 வருஷமாக தொழுகிறேன், சூரத்தில் பாத்தியாவை இப்படித்தான் ஓதுறேன். அடையாது பிள்ளையே அப்பா நீ ஓதுறது, நான் என்ன செய்ய, எனக்கு ஒத்தரும் செல்லித்தரலையே, ஒத்தரும் உனக்கு எப்படி செல்லித்தார, நீ இப்படி ஓதுறா என்று இன்றைக்கு தானே தெரியும் எங்களுக்கு. நீ இப்படித்தான் ஓதுறாய் என்று இன்றைக்குத்தானே தெரியும். வெள்ளாம செய்யும் போது இந்த எண்ணெயை அடிக்கலாமா இந்த எண்ணெயை அடிக்கலாமா என்று ஆயிரம் பேர்கிட்ட கேட்கின்றாய். இந்த நெல் விளைச்சா நல்லமா இந்த நெல் விளைச்சா நல்லமா ஆயிரம் பேர்கிட்ட கேட்கின்றாய். ஊடு கட்டினா எப்படி கட்டணும் என்று ஆயிரம் பேர்கிட்ட கேட்கின்றாய். சூரத்தில் பாத்தியா நான் இப்படித்தான் ஓதுகிறேன் என்று 75 வயசானதுக்கு பிறகுதானே அப்பா நீ சொல்லுகிறாய். இன்றைக்கு என்ன ஒரு ஹாபிஸ் பஞ்சமா ஆலிம் பஞ்சமா? ஒவ்வொரு வீடுகளிலும் ஹாபிஸ் இருக்கின்றார்கள், ஒவ்வொரு வீடுகளிலும் குர்ஆன் ஓத தெரிந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள், ஆண்கள் பெண்கள். மார்க்க கல்வியை தேடி படிப்பது, மார்க்க கல்வி ஃப்ரீயா கிடைக்க மாட்டாது, அது ஓசில கிடைக்கிறல்ல, அது தேடி படிக்கணும். எனக்கிட்ட இந்த சகோதரர்கள் வந்து சொன்னாங்க, நீங்க பேசுற இந்த பயானை நாங்க ஒரு சீடி அடிச்சு இங்க விராதாக்களுக்கு கொடுக்க போறோம், எப்படி உங்களுடைய அனுமதி? நான் சொன்ன கொடுக்காதீங்க, எனக்கு அது விருப்பம் இல்லை. தேவையா விரட்டும், தேவையா விரட்டும். இது ஃப்ரீ எஜுகேஷன் அல்ல, இது ஃப்ரீயா கொடுக்கறது அல்ல, இது நுபுவத்துடைய இல்மு, இது வஹியுடைய இல்மு. இது ஊட்டெறிந்து கொண்டு நாம சீடி அடிச்சு ஓசியில கொடுக்கறது அல்ல, இது ஏதோ மக்களிடத்துல போகணும் என்பதற்காக கொடுங்கிற ஒளிய இதை நீங்க சீப்பாக்க வேண்டாம். விரும்புறவும் வரட்டும். ஆண்களுக்கு பள்ளியில பெண்களுக்கு அங்க முன்னுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் கொஞ்சம் தியாகம் செஞ்சிட்டு வரட்டும். இதுக்குள்ள எத்தனையோ வாப்பமாடுற பிள்ளைகள் குர்ஆன் மனனம் செய்யுது, அப்படியா இல்லையா? மனனம் செய்யறாங்க. குர்ஆனை லேசா மனனம் செஞ்சிடலாமா? அந்த புள்ள அத்தையா திருப்புல இருந்துகிட்டு ஒழுவெடுத்துக்கிட்டு கஷ்டத்தோட சிரமத்தோட அப்படிதான். உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, 7 வருஷம் 8 வருஷம் மதரசாக்கள்ல எவ்வளவு கஷ்டத்தோட சிரமத்தோட படிச்சு போட்டு இவங்களுக்கு மட்டும் சீரிய கொண்டு அடிச்சு கொடுத்தா சரி வருமா? அப்படி கொடுக்கற இல்ம அல்ல. யூனிவர்சிட்டிக்கு ஒரு பையன் விடுபட்டா வீட்டிலிருந்து படிக்கலாமா? இல்லையே, எங்க போகணும்? யூனிவர்சிட்டி தான் போகணும். காலேஜ் எஜுகேஷனுக்கு எடுப்பட்டா அங்க போகணும்டா. இந்த இல்ம மட்டும் ஏன் நீங்க இப்படி சீப்பாக்குறீங்க? இல்லை, இது தேவையானவன் விரட்டும், வாரவங்களுக்கு மட்டும் கொடுங்க, விராதவங்களுக்கு கொடுக்காதவன் என்று சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று, அது நீ அவங்களோட உள்ள விஷயம். ஆகவே மார்க்க கல்வி ஒவ்வொருவருக்கும் பரலு. ஒரு கணவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் மனைவிக்கு என்னென்ன விஷயங்களை படிச்சு கொடுக்கணும் என்பது. பெண்கள் அவர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாய் தொடர்ந்து கேட்க மாட்டாங்க, அதை மறைச்சு மறைச்சு மறைச்சே கிட்டத்தட்ட பெரிய ஒரு சமூகம் மௌத்தா போயிட்டு. என்னுடைய மனைவி எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். நான் இதை ஏன் சொல்றேன்டா, பெண்களுடைய நிலைப்பாட்டை பாரு. என்னுடைய மனைவி எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி கேட்கும் போது வெக்கப்படுறா. இப்ப நான் கேட்ட பொம்பளை, நீ இந்த கேள்வியை எனக்கிட்ட கேட்காம பக்கத்து வீட்டுக்காரந்தையா போய் கேட்கிற? எனக்கிட்ட தானே கேட்கணும், இது நான் தானே உனக்கு சொல்லித்தரணும். கேட்கிற கொஞ்சம் கூச்சமாயிக்குதா? கேட்கிற கூச்சமாயிக்கு. அது பெண்களுடைய அமைப்பு அப்படித்தான், அவர்கள் கூச்சமாக இருந்து இருந்து இருந்தே பாவம் செய்யறாங்க. உதாரணத்துக்கு கொண்ட செல்றம் பாருங்க, பெண்களும் கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால், பிள்ளையை பெற்றெடுத்தவுடன் அவளுக்கு நிஃபாஸ் என்ற ஒரு ஒரு கழிவு ஏற்படும். அது ஒரு நாள்ல நின்றும் அல்லது 2 நாள்ல நிற்கும், இல்லாடி 10 நாள்ல நிற்கும், இல்லாடி 30 நாள்ல நிற்கும், இல்லாடி 40 நாள்ல நிற்கும். எப்ப நிக்குதோ அடுத்த என்ன செய்யணும்? சொல்லுகையை ஸ்டார்ட் பண்ணணும், தொழுகையை ஸ்டார்ட் பண்ணும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய 160% பிள்ளை பெற்றாக்கள். நீங்க போய் உங்களோட மனைவியிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிள்ளை பெற்றதற்கு பின்னால் நம்முடைய மனைவிமார் தொழுகையை ஆரம்பித்தது எத்தனை நாட்களுக்கு பிறகு? 40 என்பது அது சீல் பண்ணப்பட்ட மாதிரி. 40க்கு முன்னால் அவ சுத்தமாக இருப்பா, சுத்தமாக இருந்தாலும் தொழமாட்டார்கள். 40 பூர்த்தி ஆக்கினதுக்கு பின்னால, 40 பின்னால உடுப்பு கிடுப்பு எல்லாம் போட்டு அவிச்சு அவவும் போட்டு அவிச்சதுக்கு பிறகுதான் தொழுகையை ஸ்டார்ட் பண்ணுவா. அவருக்கு நின்றிருக்கும் 10 நாளோட 30 நாளுடைய தொழுகை கவா. யார் இதை பாக்குறது? பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து சென்னா எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டுக்காரன் இதை பார்த்து சென்னா எப்படி இருக்கும்? அடே நீதானே அப்பா செல்லோடு பொம்பளை கேட்கணும் என்ன நடக்குது. ஒன்றுமில்ல, ஒன்றையும் காணல. அப்ப ஸ்டார்ட் பண்ணு தொழுகையை ஸ்டார்ட் பண்ணு. சும்மா 40 நாள் வரைக்கும் பார்த்து கிடைக்காத. இது ஒரு சட்டத்து தான் நான் சொல்றேன். இது மாதிரி எவ்வளவு சட்டம் இருக்கு அவர்களோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே இதை ஆண்கள் படிப்பது கட்டாயம். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இதை படிக்கணும். வேற யார்ட்டையும் கேட்கையும் ஏதாவது கேட்க உடவும் மாட்டோம். தப்பிதாரி கேட்டா எப்படி இருக்கும்? இந்த விளக்கத்தை போய் பக்கத்து காரண்ட கேட்டா விடுவோமா? விட மாட்டோம். நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். தனக்கு தேவையான மார்க்க கல்வியை தேடி படிப்பதற்கு முயற்சிக்காமல் இருப்பது பாவம், கூடாது, தவறு. நாம தேடி படிக்கணும். அடுத்த விஷயம், 5வது விஷயம், மரணித்தவர்க்காக சப்தமிட்டு அழுதல், முகத்தில் அடித்தல், ஆடைகளை கிழித்தல் போன்ற ஜாகிரிய பண்பு. இந்த பெண்களுக்கு செல்லணும். மையத்தொண்டு தூக்கக்குள்ள என்ன கத்துவே கத்துறாரு? மையத்தொண்ட தூக்கும் போது ஒரு ஆள் மௌத்தானா, கவலையில கண்ணால தண்ணீர் வாரது, அது அனுமதிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் இப்ராஹிம் ரழியல்லாஹு அன்ஹு மரணிச்ச நேரத்துல கண்ணால தண்ணி வந்துச்சு. சென்னையில் அள வேண்டாம் என்று நான் அளக்கல. இது மனித இயல்பு. எந்த மகன் மௌத்தா பித்தன் கண்ணால தண்ணி வரணும், அது அனுமதிதான். இந்த கீர்வாரண்டு கத்துற, ஏன் கத்துறாங்க தெரியுமா? மையத்தை தூக்குற நேரத்துல பொம்பளையில் கத்துறதான் இங்கே. ஏன் கத்துறன்னு கேள்வி இப்ப கேட்டு பாருங்க. மையத்து போற கவலையில கத்துறல்ல, ஏன் கத்துறண்டா? அதுக்கு பிறகு ஆட்கள் சொல்லணும். அந்த மையத்தை தூக்கும் போது அந்த பிள்ளைகள் கத்தின கத்துவ, அந்த பிள்ளைகள் கடந்து துடிச்ச துடி தாங்க ஏற அந்த பிள்ளைகள் இன்னும் அந்த கத்துவ முடியல என்று சொல்லணும். கத்தாம இருந்தா என்ன ஒரு இரக்கம் இல்லாத பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். மையத்தை தூக்கிட்டு போகுது, அந்த பிள்ளைகள் சும்மா இருக்குது, ஒரு கத்துவையும் இல்லை, அது ஒரு மையத்தூடு மாதிரியும் இல்லை. இது சமூகத்தினுடைய முடிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் மையத லயுஅஸ்பு பிபுகாய் அஹ்லிஹி, அந்த குடும்பத்தினர் அந்த மையத்துக்கு அழுவதின் காரணத்தினால் மையத்துக்கு வேதனை செய்யப்படுகின்றது சொன்னார்கள். நாம மௌத்தா பேத்திரோம் கீர்வாரண்டு கத்துவாங்க, இங்க நமக்கு வேதனை. நேரத்தோட சொல்லி வச்சிருவோம், உமா இங்க வா, உன காலை பிடிச்சேன் நான் மௌத்தானா, நீ கொஞ்சம் கண்ணீர் விட்டா போதும், நீ எனக்குரிய இத்தாவை அனுசரிச்சா போதும். இந்த கீர்வாரண்டு கத்திராத, ஏன் எனக்கு வேதனை. சொல்லத்துக்கு பின்னால கத்தினா நாம தப்பிடுவோம், சொல்லாமல் கத்தினா நமக்கு வேதனை. நம்ம சொல்லிடுவோம், இப்பெரிய போய் சொல்லிடுவோம், நாளைக்கு சுபோக்கு வருவோமோ இல்லையோ அது தெரியாது, இப்பெரிய போய் சொல்லிடுவோம். ஆனா கத்துவ சுவர் தான், செல்லியோ செல்லலியோ. இத பெண்களை தடுக்கும், இத பெண்களை தடுக்கும். இது போதா புறக்கி ஆம்புலேயும் அதோட சேர்ந்து கத்து குடும்பத்தில் உள்ள அடே குளரத்தான் போகணும், ஆறு குளரணாம. ஜாயினிய காலத்துல என்ன, உடுப்பை கிழிப்பாங்க, தலையை அப்படியே விரிகோலமா போடுவான், கீர்வாரண்டு கத்துறது என்ன, அவர் அவர் நடந்தவைகளை சொல்லி சொல்லி அழுகிற. இந்த பிள்ளை இப்படி செஞ்சானே இப்படி செஞ்சானே ஒரு வார்த்தை பே, இதெல்லாம் ஜாயினிய பண்ற. இங்கால சில அமைப்பு இருக்குது, எங்கேலண்டா போர்டருக்கு அங்கால அவங்கள பழக்கமே, யாராவது மரணிட்டா 7 நாளைக்கு 2 பேரை ஹையர் பண்ணி வச்சிருவாங்க காசு கொடுத்து. 6 உள்ளுக்கு உள்ளுவடக்குள்ள அங்க கத்துவை ஸ்டார்ட் ஆகும். 6 உள்ளுவடக்குள்ள அங்க கத்துவை ஸ்டார்ட் ஆகும். பாத்திருப்பீ, இது நாம செய்ய இல்லாது. ஆகவே இதை நாங்க நிப்பாட்டணும், ஏற்கனவே செல்லிடணும். ஆணுக்கு தானே வீட்ட அதிகாரம் இருக்குது. மையத்தை தூக்க போறாங்க, எந்த பொம்பளையிலும் அழக்கூடாது, எந்த பொம்பளையிலும் சத்தம் போடக்கூடாது. நீங்க சத்தம் போடுறது இந்த மையத்துக்கு செய்யக்கூடிய அநியாயம். சத்தம் போடாம துவா கேளுங்க, அவருடைய பாவ மன்னிப்புக்கு துவா கேளுங்க, அவர் அல்லாஹ் தஆலா அவருடைய தரஜாவை உயர்த்தட்டும் துவா கேளுங்க, இவைகளை சொல்லுங்க. இதை நாங்க தடுக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி அழக்கூடியவர்கள் அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஹதீஸ் வருகின்றது. அடுத்த ஆறாவது விஷயம், மஹரமான ஆண் துணையின்றி பிரயாணம் செய்தல். ஒரு பெண் மஹரமான ஆண் இல்லாமல் பிரயாணம் செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துள்ளார்கள். தடுத்தது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா தடுத்திருக்க மாட்டார்கள், சும்மா தடுத்திருக்க மாட்டார்கள். நம்மட புத்திக்கு படும், இது என்ன என்ற மாப்பிள்ளட தம்பிதானே, மச்சினன் தானே, மச்சான் தானே, இவர் எங்க சொந்த மாமட மகன் தானே, இது எங்க சொந்த சாச்சிர மகன் தானே, பாப்பா உன்னை தடுத்தது நான் இல்ல, தடுத்தது ரசூலுல்லா, உனக்கு மச்சினன் தான், நபி தடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அதிகமான இடங்கள்ல தன்னுடைய கணவனை விட மச்சானுக்கு டைம் கொடுக்கிற வீதம் கூடிச்சு, மச்சானின் மீது நம்பிக்கை கூடிச்சு, மச்சினன் மீது நம்பிக்கை கூடிச்சு. நீங்க ஆட்டோல தனியா போறதே, அவரா டிரைவர், அதே கூட சொந்த மாமட மகன், எங்கட புள்ள மாதிரி, உண்ட புள்ளதான் ரசூலுல்லா தடுத்திருக்கின்றார்கள், உண்ட புள்ளதான் ரசூலுல்லா தடுத்திருக்கின்றார்கள். பிரயாணம் செய்யாத, லா யஹ்ருமன் ரஜுலும் பி இம்ராத்தின் வலா துசாஃபிரன் இம்ராத்தின் இல்லா வ மஅஹா து மஹ்ரமின். இவங்க சொன்னாங்க, பிரயாணம் செய்யாதவங்க, ஹஜ்ஜுக்கும் போகாதவங்க, பொம்பளையில ஹஜ்ஜி போறாங்க, எப்படி போவேன் ஹஜ்ஜிக்கு மாப்பிள்ள இல்லாம, இல்ல எங்களை ராத்தாவும் மச்சானும் போறாங்க, நானும் அதோட சேர்ந்து, நீ யாரோட சேர்ந்து போறாய், மச்சானோடையா இல்ல ராத்தா மச்சான், அடே ராத்தாவோட மச்சான் போறாரு, சரி நீ யாரோட போற, உனக்கு ஹஜ்ஜி கடமை இல்ல, உனக்கு ஹஜ்ஜே கடமை இல்ல, நீ ஹஜ்ஜிக்கு போவாட்டி பாவமும் இல்ல, ஏன் போறதுக்கு கால் இல்ல, இல்ல ஹஜ்ஜி கூட்டி போற எங்கட மாமா, எப்படி மாமா, அதே போல வாப்பாட 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 முறையில மாமா, அவரோட கதைக்கிறதே ஹராமே மரா, எப்படி அவர் ஹஜ்ஜிக்கு போற, ஹஜ்ஜும் செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நாளைக்கு நடக்க இருக்கிற யுத்தத்துக்கு கலந்து கொள்வதற்கு என்னுடைய பெயரை கொடுத்திருக்கின்றேன், இதே நேரத்தில் என்னுடைய மனைவி ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு நாடுகின்றாள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஹஜ்ஜி போகாத, உன் மனைவி நீ ஜியாதுக்கு போகாத, மனைவி கூட ஹஜ்ஜி போ. இதனால ஹஜ்ஜை விட ஜியாது, ஜியாதை விட ஹஜ் சிறந்தது என்பது கருத்து அல்ல, உன் மனைவியை நீ தனி அனுப்பிவிட்டு இங்க வந்து நீ சேர்றது உனக்கு அவ்வளவு உசிதம் அல்ல, சரியா சொல்லுகின்றது. நம்மட பிள்ளைகளை நாம டியூஷனுக்கு அனுப்புகின்றோம், ஸ்கூலுக்கு அனுப்புகின்றோம், வயது வந்த பிள்ளைகள், குமரிகள், யாரோட, ஒருத்தரும் கோயிக்கையில நான் சொல்ல மார்க்க, ஆட்டாவில தனி அனுப்புறோம், இவர் என்ன செய்யற மூலம், ஒத்தரும் இல்லை, ஹராம் பாப்பா, தெரிஞ்சதுக்கு பிறகு செய்யாத, தெரிஞ்சதுக்கு பிறகு செய்யாத, ஆட்டாக்கார எங்களை பக்கத்து கூட, அவனோட பக்கத்து கூட இருக்கட்டும், இல்ல அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்கட்டும், அவர் முதல் மஹரமியா அஜ்நபியா இருப்பாரு, அவர் அஜ்நபியா இருந்தா அவர் அஜ்நபி தான், அது ஹராம் தான், அவரோட தனியை அனுப்பாத, இது நான் தடுக்கல, ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கின்றார்கள். உன்னுடைய மனைவி உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, நீ போய் விட்டுட்டு வா, சட்டப்படி போட்டும் சட்டப்படி வரட்டும். சட்டம் என்ன தெரியுமா சொல்லுகின்றது, இது ஒரு பெரிய ஒரு தலைப்பு, உங்களுக்கு தனியே அதை பத்தி பேசுவார்கள். அதாவது 10 பெண்கள் 10 பெண்கள் ஒரு ஆண், 10 பெண்கள் ஒரு ஆண், இதுல 9 பெண்களுக்கு அந்த ஆண் மஹரமி, நல்லா பார்த்துக்கோங்க, 10 பெண்கள் அதுல 9 பெண்களுக்கு அங்க வந்திருக்கக்கூடிய ஆண் யாரு, மஹரமி, ஏதோ சகோதரிகள், ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் அவர் மஹரமி அல்ல. இப்ப இந்த 10வது பெண்ணுக்கு இந்த 9 பேருடையும் சேர்ந்து பிரயாணம் செய்யலாமா, மார்க்கத்தில் செய்ய இயலாது, மார்க்கத்தில் செய்ய இயலாது, போக இயலாது. இந்த ஆண் இல்லாம பத்து பெண்கள் இல்ல, நூறு பெண்கள் கூட தனியாக பிரயாணம் செய்ய இயலாது. பெண்கள் தனியாக பிரயாணம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, விபரீதம் ஏற்படும். நீ நெருப்ப பஞ்சுகிட்ட வச்சுக்கிட்டு அது நான் நெருப்பையும் பார்ப்பேன் பஞ்சையும் பார்ப்பேன் சொன்னா அது முட்டாள்தனமான பேச்சுத்தார். நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு அது நெருப்புல பஞ்சுபடாம பஞ்சில நெருப்புப்படாம நான் பாதுகாப்பேன் சொல்றது அது ஏதோ நீங்க பெரிய ஒரு வித்தக்காரனாக இருந்தா மட்டும் செய்யலாம். சில நேரம் பஞ்சையும் நெருப்பையும் ஒன்றோடு ஒன்று படாமல் பாதுகாக்கலாம். ஆனால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது. அல்லாஹ்வுடைய அறிவித்தல் இல்லாமல் அவர்கள் பேச மாட்டார்கள், விபரீதம் நடந்தே ஆகும். தவிந்து கொள்ள வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஏதோ அப்படித்தான் இருக்குது கால நேரம், நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்மளோட உலகம் எப்படி இருக்குது, என்ன செய்ய என்கிற உலகத்தினால் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா நம்முடைய மனைவியை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு, என்னுடைய மகளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நாளைக்கு அம்மா அதைத்தான் கேட்பான், உனக்கு பெண் பிள்ளைகளை தந்தேனே, உனக்கு ஒரு மனைவியை தந்தேனே, அவளுடைய விஷயத்தில் நீ என்ன செய்தா என்று கேட்டால் நாம தான் கூட செல்லணும். எந்த மனைவியை பத்தி இவர்கிட்ட அல்லாஹ் கேட்க மாட்டான், அவர மனைவியை பத்தி அல்லாஹ் என்கிட்ட கேட்க மாட்டான், என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை பத்தி அல்லாஹ் என்கிட்ட கேட்க மாட்டான், அவரவருக்கு கொடுக்கப்பட்டதை பத்தி அல்லாஹ் கேட்பான், நாம விட சொல்லுவோம். ஆகவே பெண்கள் தனியாக எங்கும் பிரயாணம் செய்ய முடியாது. பக்கத்து வீட்டுக்கு போறான், இல்லாடி முன்னுத்து வீட்டுக்கு போறான், அவசரமா போய் அவசரமா வரலாம், ஏதோ பாதுகாப்பு. இது ஒரு இது எக்ஸெப்ஷன், இது பிரச்சனை இல்லை. பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கும் மாப்பிள்ளையோட போகணும் இல்ல, இது சொல்றோம் பிரயாணம். ஒரு பிரயாணம் என்றது என்ன, இது பிரயாணம் இல்லையே, பக்கத்து வீட்டு போறது ஒரு நீண்ட பிரயாணம் செய்ய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். அடுத்தது மஹ்ரமுடனும் காஃபிர்களின் பகுதிகளில் தங்கியிருப்பதை தவிர்க்கணும். நாம் போறோம் நம்மளோட கணவரோட தான், நாம போறோம் நம்மளோட மனைவியோட தான், அப்படி இருந்தாலும் நூத்துக்கு நூறு வீதம் காஃபிர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நாம தங்கியிருப்பது நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஏதோ ஒரு பிரயாணம் செய்துட்டோம், நாம தங்க வேண்டிய இடம் ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் ஒரு முஸ்லீமுக்கு சொந்தமானது அல்ல, வளர்ச்சி காஃபிர்கள் இருக்கின்றார்கள் என்றால் நாம் நம்மளுடைய இஸ்லாத்தையும் நம்முடைய தீனையும் அந்த இடத்துல பாதுகாக்க முடியாது. நாம கொழும்புக்கு ஒரு வேலையாக போறோம், ஒரு லொட்ஜில தங்க போறோம், முஸ்லீம் லொட்ஜிகள் இருக்குது அங்க போய் தங்குங்கோ, முஸ்லீம் லொட்ஜிகள் இருக்குது அங்க போய் தங்குங்கோ, அது லொச்சு கூடாது அது மூட்டை கடிக்குது என்று சொன்னா காசை கட்டி பெரிய இடத்துக்கு போ, காசை கட்டி பாதுகாப்பான இடத்துக்கு போ, கொஞ்சம் நல்ல மண்டு போட்டு ஒரு அதாவது மற்றவர்கள் புழங்கக்கூடிய இடத்துல நாம போய் புழங்குவோமே ஆனால் அங்கே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் விபரீதங்களாக மாறிடும். மனிதனுக்கு சில நடவடிக்கைகள் யாரு தனக்கு முன்னால் இருக்கின்றார்கள் என்பதை கூட மறக்கடிக்க செய்துவிடும். நடந்திருக்க அப்படி அவன் குடிக்கிறத நாம தடுக்கலுமா, அவன் ரெண்டு கிளாஸும் குடிப்பான் ரெண்டு போத்தலும் குடிப்பான், ரெண்டு போத்தல் குடிச்சதுக்கு பிறகு நீ யாரு அவன் ஆறுங்கிறது வழங்க மாட்டாது, எல்லாம் தலகுகளாக பேச்சிடும். ஒரு இடத்துல பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் ஒரு ஊர் அது முற்று முழுதாக முஸ்லீம் அல்லாத பிரதேசமாக இருக்குமே ஆனால் நாம் தவிந்து கொள்வது நல்லம், அந்த இடத்துல தங்குவதை விட்டு நாம முன்னோக்குவதோ பின்னோக்குவதோ நல்லம். அடுத்தது சிலர் அடிக்கடி நாம கேள்விப்பட்டிருப்போம், ஆயிரம் என்றாலும் நம்முடைய சோனியை விட அவனுக்கு எவ்வளவு நல்லண்டான்னு சொல்லுவாங்க, நம்முடைய சோனிகளோட வாழ்றத விட அவன்களோட சேர்ந்துக்கு வாழ்றது நல்லமன்னு சொல்லுவாங்க. இது உண்மையான முஸ்லீம் வார்த்தை அல்ல, முஸ்லீம் பேசப்படாது, முஸ்லீம் இந்த கதை கதைக்க கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டா நீ அவனோட சேர்ந்து வாழாத, அவன் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்காத, முஷ்ரிக்கின்கள் இணை வைத்து வணங்கக்கூடியவர்களோடு நீங்கள் அவர்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள்ல வாழாதீர்கள். ரெண்டு விஷயம் நடக்கும், ஒன்று என்ன, அவர்கள் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு மாற்றமான வணக்கத்தை நீ பார்த்தும் தடுக்கவில்லை என்ற குற்றவாளியாகி விடுவாய். அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு வணக்கம் நடக்கின்றது, அதை பார்த்தும் தடுக்கவில்லை என்ற குற்றவாளியாகுவாய். இரண்டாவது, உன்னுடைய தீன் அவர்களுடைய மார்க்கத்தை விட மிகைக்கவில்லை என்றால் அவர்களுடைய மார்க்கம் உன்னுடைய தீனை மிகைத்து விடும், நீயும் அந்த சூழலுக்குள் ஆக வேண்டி வந்துடும். நமக்கிட்ட இருக்கிற மார்க்கத்துடைய செப்பத்துக்கு அவனை மாத்த மாட்டாது, அவன மார்க்கம் நம்மளை மாத்திருக்கும். இதான் நடக்குது. உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்க. இங்கால கல்முனை சாய்ந்த மருது நிந்த ஒளிவில் பாலமுன்னு அட்டாளச்சேன்னு அக்கறை பத்து தனி முஸ்லீமா இல்லையா? கிட்டத்தட்ட 95% தனி முஸ்லீம் தானே, தனி முஸ்லீம். இப்ப இந்த பகுதிகளுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் குடியேறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் குடியேறாங்க. அது நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம், அது நமக்கு தேவையில்லை. குடியேறுகிறார்கள். இவர்களுடைய குடியேற்றத்தை நாம் பல காரணிகளை கொண்டு தடுக்கின்றோம். அதுல ஒரு காரணி என்ன தெரியுமா? இவர்கள் குடியேறினால் நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றி அமைத்து விடுவார்கள் என்ற பயம். உண்மையா இல்லையா? நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றி அமைத்து விடுவார்கள் என்ற பயம். அதே கல்முனையில இருந்து அக்கறை பத்து வரைக்கும் தனி முஸ்லீம். இந்த வார 10 பேருக்கு பயம் இருக்கணும். நாம முஸ்லிம்களுடைய கோட்டைக்குள்ள போறோம், அவந்தாக்கள் எல்லாரும் சேர்ந்தா நம்மளை தொலை வச்சு போட்டுவானுகள் என்ற பயம் இருக்க வேண்டிய அவர்களுக்கு நாம பயப்படுறோம். இவர்கள் 10 பேர் வந்தா நம்மட புள்ளட பிள்ளைகள் நாளைக்கு புதுசாமி என்று நிக்க வேண்டி வந்துருமோ என்று பயப்படுறோம். இதுதான் நம்மட மார்க்கத்துல நம்மளுடைய ஸ்திரத்தன்மை. நம்முடைய ஸ்திரத்தன்மை இதுதான். இது உண்மையா பொய்யா? இதுதான் நடக்க போகுது. சஹாபாக்கள் 10 பேர் ஒரு ஊருக்கு போறாங்க, 5 பேர் ஒரு ஊருக்கு போறாங்க, என்ன நடக்குது? முழு ஊருமே இஸ்லாத்துக்கு வருது, முழு ஊருமே இஸ்லாத்துக்கு வருது. ஒரு 10 பேர் நம்மளே ஏரியாவுக்கு வந்தா நமக்கு பயம், கலாச்சாரத்தை மாத்திட்டுவானுங்களோ, நம்மள மார்க்கத்தை மாத்திட்டுவாங்களோ, நம்மள பிள்ளைகளை மாத்திட்டுவானுங்களோ. ஏனென்றால் நம்முடைய மார்க்கத்தை வெளிப்படுத்தி அவனை நம்முடைய மார்க்கத்தின் பக்கம் கவர்ந்து எடுக்கக்கூடிய மார்க்கம் நம்மகிட்ட கிடையாது. நீ உன் குணத்தை காட்டு, இஸ்லாமிய குணத்தை காட்டு, இஸ்லாமிய பண்பை காட்டு, இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கலை காட்டு, இஸ்லாமிய நன்மை இஸ்லாமிய சந்தோஷம் துக்கத்துல கலந்து கொள்றத காட்டினால் அவசியமா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவான். நான் உன்ட தொழிலை பார்த்தாலும் வர மாட்டான், உன்ட பேச்சுவார்த்தையை பார்த்தாலும் வர மாட்டான், உன்னுடைய பிடிவாதத்தை கண்ட எதுக்குமே வரமாட்டார்கள். அந்த பயம் இருக்கு. ஆகவே முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியில வாழ்வதை தவிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது, பொதுவாக இன்று நம்முடைய பகுதியில் அவ்வளவு குறைவும், கொழும்பு பகுதியில் பார்த்தால் வீட்டு வேலைக்காரர்களை நியமிக்க சொல்லுவார்கள். வீட்டில் ஒரு வேலைக்காரர், பொதுவாக பெண்கள் கணவனை வற்புறுத்துவார்கள், ஒரு வேலைக்காரிய வைங்கோ அல்லது ஒரு வேலைக்காரனை வைங்கோ. ஒரு வேலைக்காரிய வைப்பது ஏதோ தேவை ஏற்படும் போது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் அந்த வேலைக்காரி முஸ்லீமாக இருப்பது ஆக சிறந்தது. முஸ்லீமாக இருப்பது ஆக சிறந்தது. ஒரு வேலைக்காரனை நியமிப்பதாக இருந்தால், ஒரு வேலைக்காரனை நியமிப்பதாக இருந்தால் கணவன் வீட்டே இல்லாத போது அந்த வேலைக்காரன் அந்த வீட்டில் தனியாக இருக்க அனுமதி கிடையாது. இது மாப்பிள்ளைக்கு வழங்கணும். நாம காலையில 7:30 வேலைக்கு போய் 7:30 வாரம், அதுக்கு இடையில ஒரு ஆட்டம் வந்து பாடுறதும் இல்லை. இங்க வீட்டை வேலைக்காரனை வச்சு போட்டு போயிருக்கோம். மனைவி தனிய, மனைவி தனிய. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஓனாய கட்டி போட்டு, முயலை கட்டி போட்டு ஓனாய அவுட்டுட்ட மாதிரி, முயலை கட்டி போட்டு ஓனாய அவுட்டுட்ட மாதிரி. ஏன் ஓனாய அவுட்டுட்டிருக்கேன்? முயலை வேற என்னையாலும் நாய் வந்து பிடிக்காம இருக்கேன், இந்த ஓனாய அவுட்டுட்டிருக்கேன். அட முக்கு, மத்தது வந்து பிடிக்க தேவையில்லை, இது பிடிச்சி தின்றும். மக்கது வந்து பிடிக்க தேவையில்லை, இது என்ன செய்யும்? இது பிடிச்சி தின்றுமே. முயலை பாதுகாப்பதற்கு ஓனாய் அவுட்டுட்ட மாதிரி தான் மனைவியை வீட்டை விட்டு விட்டு வேலைக்காரரை விட்டு விட்டு நீ வேலைக்கு போறது. வேலைக்கு ஒரு ஆளை நியமிப்பதாக இருந்தால் ஆக பொருத்தம் ஒரு பெண், அந்த பெண் முஸ்லிமாக இருக்கணும். ஒரு ஆணை நியமிப்பதாக இருந்தால் இதை பாதுகாத்துக் கொள்ளணும், இதை பாதுகாக்கணும். காபிர்களை வேலைக்கு அமர்த்தும்படி ஒரு பெண் தன்னுடைய கணவனை வற்புறுத்தக்கூடாது. முஸ்லிம் அல்லாத ஒருவரை வேலைக்கு அமர்த்தும்படி எந்த பெண்ணும் தன்னுடைய கணவனை வற்புறுத்தக்கூடாது. நம்முடைய பகுதியில் அந்த அமைப்பு இல்லை, சில வெளிப்பகுதிகளில். முஸ்லிம் அல்லாதவர்கள் தன்னுடைய ஷரியாவுடைய விடயங்களை கேலி செய்யும் அளவுக்கு அவர்களுடன் அந்நியொன்னியமாக பழகுதல் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். முஸ்லிம் அல்லாதவர்களோட பழகிறோம், அது காலப்போக்கில் என்ன செய்யுது, அவன் நம்மளை இஸ்லாத்தை பகடி பண்றான், நம்மளை முஸ்லிம பகடி பண்றான், நம்மளை பள்ளி நிர்வாகத்தை பகடி பண்றான், மௌலை மாற பகடி பண்றான். இவரும் சேர்ந்துக்கு சிரிக்காது, நீ சொல்றது சரிதான் மச்சான், நீ சொல்றது சரிதான், இந்த பள்ளி தலைவர் மாதிரி இந்த ட்ரஸ்டி போர்டு எல்லாம் இப்படித்தான் நீ சொல்ற, நீ 110 வீதம் சரியா சொல்றாய். எங்கட மௌலை மாதிரி பத்தி என்னவளை நீ நல்லா விளங்கி வச்சிருக்காய். இவன் காலப்போக்குல என்ன செல்வான், உண்ட குருவானும் அப்படித்தான், உண்ட குருவானும் அப்படித்தான், உண்ட நபியும் அப்படித்தான். நவது பில்லாய் மின்னா, ரெண்டு எல்லாத்திலையும் கையை வச்சு கடைசியில அல்லாஹ்கிட்ட வருவான். மற்றவர்களோடு நாம் பழகணும், மற்றவர்களோடு நாம் நம்மளுடைய குணங்களை காட்டணும், ஆனால் அவர்கள் நம்முடைய மார்க்கத்தை பகடி பண்ணக்கூடிய அளவுக்கு இடம் வச்சிடப்படாது. மார்க்கத்தை பகடி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய மார்க்கத்தில், நம்முடைய மார்க்கம் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட தீன் உங்களோட, நம்மளோட தீன் நம்மளோட. எங்களோட மார்க்கத்தை பத்தி நீங்க பேசாதோ, உங்களோட மார்க்கத்தை பத்தி நாங்க ஒன்றும் பேசலையே. நம்மளோட மார்க்கத்துல கை வைக்காதீங்க, எங்களை எங்களோட விட்டுடுங்க, நீங்க உங்களை வேலையை பாருங்க. அது என்ன நடக்கிற, நான் அந்த மகரிபுக்கு போற அந்த 8 பேரும் 7 பேரும் 6 பேரும் சேர்ந்தா அவனோட கழிக்கிற, இவனோட கழிக்கிற, இல்ல இவருக்கு கூட்டாளி முஸ்லிம்கள் ஒத்தரும் இல்ல, இவருக்கு கூட்டாளி எல்லாம் போடுறதுக்கு அங்காள. இப்ப அதுல ஒரு கதை வந்துட்டு அவங்க மெஜாரிட்டி என்று சொன்னா அப்படியே இஸ்லாத்தை பாடி பண்ணிட்டே போவாங்க. என்னடா அப்பா, என்னதம் கண்டாலும் இன்சா அம்மா, என்னதம் கண்டாலும் மாஷா அம்மா, என்னதம் கண்டாலும் அஸ்லாம் வலைக்கும், என்ன இப்படியே நடக்கும், இப்படியே பகடி வந்துடும். அது நம்மள பகுதியில் உள்ள ஆக்களுக்கு பகடி என்றா அது பௌத்துக்குள்ள இருந்துகிட்டே வார உண்டு. பகடிங்கிறது பௌத்துக்குள்ள இருந்துகிட்டே அது அந்த இயற்கையாகவே ஒட்டிக்கிட்டு வார உண்டு, அது சும்மாவே வெறுமது. அதை நாங்கள் தவிந்து கொள்வோம். 9வது விஷயம், மற்றவர்களுடைய குறைகளை பகடி பண்றது. இது பெண்களிடத்துல மட்டுமல்ல, இது இப்ப ஆண்களிடத்துல கூட. அத பொதுவாக பார்க்கலாம், இந்த ஹோட்டலுக்கு முன்னால குந்திக்கு இருக்கிறார்கள், இந்த மரத்துக்குள்ள குந்திக்கு இருக்கிறார்கள், இல்லாட்டி அங்கால இந்தியால குந்திக்கு இருக்கிறார்கள், அப்படியே ரோட்ல குந்திக்கு இருக்கிறார்கள். பாருங்க, ரோட்டால ஒரு மோட்டர் சைக்கிள்ல போனா சரி, அடுத்த மோட்டர் சைக்கிள் வரும் வரைக்கும் அவனை பத்தி கழுவுவாங்க. இன்னொரு ஒருத்தன் வேன்ல போனான்டா, இவன் வேன் வாயின் எப்படி என்று தெரியுமா, இவன் இப்படி 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 இப்படி, அவன் கல்வியை போய் சேரும் வரைக்கும் அவனை பத்தி கேட்பான். ரோட்ல குந்திக்கிற அதுக்கு தான், ரோட்ல குந்திக்கிறாக்க போற என்ன ஹரிஜ பத்தி கேட்க போறாங்களா, இல்ல ஆகிரத்தை பத்தி கேட்க போறாங்களா, இல்ல சொர்க்கத்தை பத்தி கேட்க போறாங்க, அதால போறவனை பத்தி கேட்பாங்க. அதால போறவன் அவனுடைய முழு வக்கடையும் திறந்துடுவாங்க, முழுக்க திறந்துடுவாங்க. பாவம், ஒரு சகோதரனுடைய குறைய கண்டா நாம துவாவோல செல்லிருக்கின்றது. ஒருவர் நோய்வாய்ப்படுகின்றார், சிரமப்படுகின்றார், துவா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா பதலக பிஹி ஃபஃபலனி அலா கஸீரி மிம்மன் ஹலக தஃபீல. அதை பார்த்து போட்டு நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யறோம். யா அல்லாஹ், அந்த நிலைமையிலிருந்து என்ன காப்பாத்தினாயே, உனக்கே புகழ் அனைத்து, உனக்கே புகழ் அனைத்து. இன்னமொருவருடைய குறைய மற்றவரோட பேசாதவங்க. இது நம்மள பொப்புளியில் சாப்பிட்டு முடிஞ்சு ஒரு குந்து கொண்டு குந்துவாங்க, ஒரு ஆள் மடிக்குள்ள இன்னொரு ஆள் தலை பார்க்கறது, ஒன்று கையில ஒவ்வொரு பேன் வெற ஒவ்வொரு ஆளை பத்தி கதவன், ஒவ்வொரு ஆளை பத்தி வருது, அந்த பேன் விரல்லையோ அந்த ஆளை பத்திய கதை நிக்க மாட்டார். பேன் வந்தா சில நேரம் நின்று அந்த அந்த சாப்பாட்டு உபரவு குந்தினா அசருக்கு பாம்பு செல்லும், நாலரை வரைக்கும் அதே பேச்சு. பொம்பளைகளுக்கு செல்லும் இங்க பாருங்க, நீங்க செய்யறது அவங்களோட இறைச்ச சாப்பிடுறீர்கள், செத்த பணத்தை சாப்பிடுறீர்கள், செத்த பணத்தை சாப்பிடுறீர்கள், உங்களோட நன்மைகளை கொடுக்கையில் பாவத்தை செய்கிறேன். நாளைக்கு கியாமத்துரிய நாளில் நீங்க நன்மை கொடுக்க வேண்டி வரும். அவருக்கு தெளிவுபடுத்த அவருக்கு தெளிவுபடுத்தப்படும். நீங்க இவருடைய குறைகளை பத்தி உண்ட குறைகளை பத்தி இன்னார் பேசினார் என்று அவருக்கு சொல்லப்படும். நாளைக்கு நீங்க உங்களோட நன்மையை கொடுக்க வேண்டி வரும். பேசாதங்க, விட்டுடுங்கோ, அவருக்காக துவா செய்யுங்கோ. அவருடைய முன்கோபத்தை, அவருடைய அவருடைய இயல்புக்கு மாற்றமான விடயங்களை பத்தி பேசுறதுல எந்த ஒரு லாபமும் இல்லை. நீங்க உங்களை பத்தி பேசுங்க, உங்களோட தலைக்குள்ள ஆயுதம் குறைய வச்சுக்கொண்டு மத்தாக்களுடைய குறைகளை என்னது போல கிரால போல தேடாதங்க, கிரால வேலை பார்க்காதவங்க, மற்றவங்களுடைய குறைகளை பேசுறதை விட்டும் நம்மளுடைய சபைகளை நாம பாதுகாத்துக் கொள்ளணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டியில் 72 பிரிவு இருக்கின்றன, அதில் ஆக குறைந்தது தாயுடன் விபச்சாரம் செய்வதைப் போல ஆக குறைந்த வட்டி மற்றவர்களின் குறைகளை பேசுதல், மற்றவர்கள குறைகளை பேசுதல், தாயோட விபச்சாரம் செய்வது ஆக குறைந்த வட்டியினுடைய ரிசல்ட், வெளிப்பாடு. 10th விஷயம், பிள்ளைகளின் மீது திட்டுதல், சாபமிடுதல். பிள்ளைகளுக்கு திட்டு சாபமிடுதல். பொம்பளையெல்லாம் திட்டுறாங்கன்னு பார்த்தா இப்ப ஆம்பளையும் திட்டுறாங்க. காலையில பிள்ளைய 7:30 ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பாப்பாவும் உமாவும் படுற பாடு. எங்கட வீட்டுக்கிட்ட ஒரு பொம்பளை இருக்கா, பண்டிகைன்னு தான் ஏசுவா, பண்டித மகன் தான் ஏசுவா. அப்ப நாங்க யோசிக்கிற பிள்ளைய பெற்றாரு, பண்டித மகன் என்று ஏசுறே பிள்ளாரு, உங்க ரெண்டு பேரையும் தானே புள்ள, அப்ப நீங்க யாரு பண்டியா, நாங்க இங்க இருந்து சிரிக்கிறியே, அப்ப இப்படி ஏசுறாங்க. பிள்ளைகளுக்கு திட்டது, சில நேரங்கள் இருக்கின்றன துவா கபூல் ஆகிடும். புள்ள தவறு செஞ்சா அட புத்திசாலி அப்படி ஏசுங்கோ, அட ஹாபிசா பேய்த்திருவாய் அப்படி ஏசுங்கோ, ஆலிமா பேய்த்திருவாய் ஏசுங்கோ, சொர்க்கம் கிடைச்சிருவாய் அப்படி ஏசுங்கோ. ஏன்னா துவா கபூல் ஆகிற டைம், ஏசித்தான் அது பிள்ளைக்கு வழங்கிடும். பாப்பா நமக்கு சொர்க்கத்தை கேட்கல, ஏச்சுழு ரெண்டு வழங்கிட்டு ஏச்சுழு ரெண்டு வழங்கட்டும். திட்டக்கூடாது, திட்டுவது துவா கபுல் ஆயிட்டா, நாம திட்ட திட்டு வைக்க அல்லாஹ் சக்தி தவறி துவா கபுல் செஞ்சிட்டான்டா. என்ன நாம திட்ட திட்டு வைக்கி தப்பித்தவரி துவா கபுல் ஆயிட்டா, இடி உளுந்துருவா என்று திட்டம், இடி உளுந்தா என்ன நடக்கும், இடி உளுந்தா என்ன நடக்கும், தாங்கலாமா, ஆறு தூக்கிட்டு ஓடுற பிள்ளைக்கு கல் உளுந்தாலே தாங்க மாட்டோம், இடி உளுந்தா நாசமா பேத்துருவா என்று ஏசுறாங்க. அடி நாசமா போனா உண்ட பிள்ளையே நாளைக்கு ரோட்ல என்னத்தை கலைப்பானுங்க ஆக்கள், எவன் பெத்த புள்ளையோ தெரியாது, எந்த நாசமா போவான் பெத்த புள்ளையோ தெரியாது சொல்லுவாங்க, எந்த நாசமா போவான் பெத்த புள்ளையோ தெரியாது சொல்லுவாங்க. அவனுக்கு தெரியுமா நீ திட்டித்தான் பிள்ளைக்கு இது வந்தண்டு. பிள்ளைகளுக்கு அதிகமாக துவா செய்யணும், பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய தவறுகளை நம்மளுடைய அன்பான உபதேசத்தின் மூலமாக திருத்தணும், பிள்ளைக்கு தெளிவுபடுத்தணும், மகன் நீங்க என்ன செய்யற வேலை பிள்ளை, நீங்க திரும்ப செஞ்சேன்னா அடிபடுவீர், நீங்க என்ன செய்யற வேலை இருக்குது இது பிள்ளை, இதை திரும்ப செஞ்சா நீங்க அடிபடுவீர், அடிபடுறதுக்கு நீங்க தகுதி ஆகிடுவீர், ஒரு அடிய போடணும். அப்படி இல்லாம திட்டத்தால அவன் திருந்த மாட்டான். அடுத்தது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு திட்டையும் கூடாது, மிருகங்களுக்கு கூட திட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நோய்க்கு திட்ட வேண்டாம், சிலர்கள் நோய்க்கு திட்டு, ஹரபா போன காய்ச்சல் விடுவதில்லைன்னு சொல்லுவோம், ஹரபா போன கடி, ஹரபா போன சொறி, யாருக்கு திட்டாய் இந்த நோய்க்கு, அதுக்கு என்ன கேட்கையா போகுது என்ன திட்டுறது. அல்லாஹு தஆலா ஹதீஸ் குதுசியில சொல்றான், லா தஸ்புனி எனக்கு ஏசாதங்கோ அப்படின்னா காலத்துக்கு ஏசாதங்கோ, ஆனா தஹர் நான் தான் காலம், எனக்கு ஏசாதங்கோ. காலத்துக்கு ஏசுறான் மனுஷன், காலத்துக்கு திட்டுகிறார்கள். காலத்துக்கு திட்டாத உனக்கு திட்டு, நீ வடுத்தின வாடுதான் அவ்வளவு. காலத்துக்கு ஏச என்ன பிரயோஜனம், காய்ச்சலுக்கு ஏச என்ன பிரயோஜனம், நோக்கி ஏசி என்ன பிரயோஜனம்? அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தில் யாருக்கும் எந்த மிருகத்துக்கும் காலத்துக்கோ நேரத்துக்கோ கடலுக்கோ கரைக்கோ, சுனாமிக்கு போறோம் கடல் மட்டும் கிட்டத்தட்ட வாங்கி கட்டிடிக்கும், அவ்வளவு திட்டு இல்லையா, கடல் வாங்கி கட்டிடிக்கும் திட்டுக்கள். ஆகவே நாம திட்டக்கூடாது. மூன்று நேரங்கள் இருக்கின்றன, அதில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஒன்று தந்தை பிள்ளைக்கு செய்யும் துவா, பிரயாணியின் துவா, அநியாயம் உழைக்கப்பட்டவரின் துவா. காலத்துக்கு ஏசுவது அல்லாஹ்வுக்கு ஏசுவதை போன்றார். ஆக இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருக்கு ஒன்றுதான், முடிச்சிருக்கு ஒன்றுதான். நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் அதே போல நாளை மறுநாளும் இதனுடைய மீதி இருக்கின்றன. அல்லாஹு ஜல்லஷானஹு வதஆலா இந்த விடயங்களை பேசினோமோ அதன்படி அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தொடர்பு செய்வானாக. ஆஹர தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. For more lectures, visit slhub.com.